நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
அடுத்து வந்து தமிழக அரசியல் களம், அதை பற்றி நீங்கள் நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்கிறீங்க. உங்கள் பார்வையில் இப்போது அதிமுகவில் நடக்கின்ற அந்த தலைவர் போட்டியாக இருக்கட்டும், திமுகவில் நடக்கின்ற ஸ்டாலினை முன்னிலைப்படுத்தும் அதே நேரத்தில் அவரது மகனையும் கூடவே கொண்டு வருகின்ற போக்காக இருக்கட்டும், எப்படி பார்க்கின்றீர்கள் தமிழக அரசியல் களத்தை?
தமிழக அரசியல் களம் வந்து சார், இது முன்னாடி இருந்த அளவுக்கு, இதுவரையிலும் இல்லாத அளவுக்கு ஒரு மோசமான ஒரு வெற்றிடம், தலைமைக்கான வெற்றிடம் வந்து நிலவுதுங்க. ஒரு தலைவர்களை கூட பார்க்க முடியல, எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சந்தர்ப்ப சூழ்நிலைகளால தலைமையாக தெரிகிறார்களே தவிர அவர்களுக்கு என்று தனிப்பட்ட எந்த ஆளுமையும் கிடையாது. எடப்பாடியா இருக்கட்டும், இல்ல பன்னீர்செல்வமா இருக்கட்டும், இல்ல ஸ்டாலினா இருக்கட்டும், தமிழ்நாட்டினுடைய பொருளாதார நிலைமை என்ன, விவசாய நிலைமை என்ன, என்ன இங்க அடிப்படை பிரச்சனைகளா இருக்கு, மக்கள் இப்படியான சூழல்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்ற விஷயத்த பத்தி நீங்க அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா அவங்களால சொல்ல தெரியாது. எந்த தகவலையும் அவங்க வந்து கைவசம் வச்சிருக்க மாட்டாங்க. ரொம்ப மேம்போக்காதான் வந்து, அதாவது அரசியல்ன்றது வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஓட்டு வாங்குவதற்கான தந்திரங்களை செய்யக்கூடிய தளம் என்பதை தவிர்த்து பெருசாக அரசியல்ன்றது வந்து வேற விதமான பரிமாணங்கள்ல கிடையாது. கொள்கை சார்ந்த அரசியலோ அல்லது வந்து மக்கள் நலன் சார்ந்த அரசியலோ இன்னைக்கு இல்லாம போயிருச்சு. அதனால என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து சந்தர்ப்ப வசமாக ஸ்டாலின் வந்து திமுகவுக்கு தலைவரா வந்திருக்கிறார். இந்த பக்கம் இவங்களும் சந்தர்ப்ப வசமாக ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. ஆட்சியில இருக்கின்ற காரணத்தினால இவங்களால அந்த தலைமை பொறுப்பை வந்து இப்போதைக்கு வந்து அந்த வெற்றிகரமாக கொண்டு போயிட்டு இருக்க முடியுது. ஏன்னா அந்த ஆட்சியினுடைய சாதகங்கள், அது தரக்கூடிய சலுகைகள் சௌரியங்கள் வந்து நிறைய தொண்டர்களை வந்து அவங்களுக்கு தக்க வச்சு கொடுத்து வாய்ப்பா இருக்கு. அதே மாதிரி திமுக என்ற ஒரு பிரம்மாண்டமான இயக்கம் பல ஆண்டுகள் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சியில இருந்து நிறைய செல்வங்களையும் பலத்தையும் பெற்ற ஒரு கட்சி, அந்த கட்சியை பொறுத்த அளவுக்கு அதுக்கு வந்து அதனுடைய ஆரம்பம் மிக வலுவான கொள்கைகளும் அந்த காலகட்டத்தினுடைய சமூகத்துக்கு தேவையான கருத்துக்களையும் கொண்டு உருவான ஒரு இயக்கம். ஆனா அது அது அந்த இயக்கம் வந்து அந்த அதனுடைய கொள்கைகளில் நீர்த்து போய் கொண்டிருக்கிறது அப்படின்றதுதான் அந்த இயக்கத்தை ஆதரிக்கிறவர்களுக்கே கூட இருக்கக்கூடிய ஒரு வருத்தம். அப்படியான சூழல்ல இன்னைக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு பலகீனமான இந்த அதிமுக தலைவர்களை வீழ்த்தக்கூடிய அருமையான வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய தகுதி இல்லாதவராக ஸ்டாலின் இருக்கிறார். அதே மாதிரி ஒரு அருமையா கிடைத்த ஒரு வாய்ப்பை சிறப்பாக பயன்படுத்தி மக்களுக்கு சேவை செய்வதற்கோ தங்களை ஆளுமையாக நிலைநிறுத்திக் கொள்வதற்கோ இந்த தரப்புலையும் வந்து எந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டதா தெரியல. எந்த நேரத்திலையும் வந்து இவங்களுடைய தலைமைகள் வந்து தகர்க்கப்படலாம், புதிதாக ஏதாவது வலுவான ஒரு மூன்றாம் தமிழக அரசியலுக்குள்ளே வருமே ஆனால் இருவருமே பலவீனமாவதற்கான வாய்ப்புகள் உண்டு.
அப்படி பார்த்தால் திராவிட சிந்தனைக்கு இப்போது தமிழ்நாட்டில் தேவை இல்லை, அதற்கான அவசியமோ வாய்ப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி படுதா உங்களுக்கு?
இல்ல, அப்படி படல. திராவிட சிந்தனை என்பது வந்து தமிழ்நாட்டுல வந்து வலுவாக ஒரு ஊன்றிவிட்ட ஒரு கருத்து. அதை வந்து திராவிட இயக்கங்கள் இல்லாமல் போகலாம், ஆனா திராவிட சிந்தனைன்றது வந்து மக்கள் கிட்ட பரவலாக ஆழமா வேண்டுகின்றிருக்கிறது. இங்கே ஒரு அரசியல் கட்சி புதிதாக உருவானாலும் கூட அந்த அரசியல் கட்சியும் திராவிட சித்தாந்தத்தை தேசித்தான் கட்சியை வளர்க்கக்கூடிய ஒரு சூழல் தான் இன்னமும் இருக்கிறது.
பாபர் மசூதி தீர்ப்பு, அது பரவலாக தமிழ்நாட்டில் விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது, உங்கள் கருத்து என்ன?
அந்த தீர்ப்பு வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தீர்ப்பு. அனைவரையும் விடுதலை செய்துள்ளது அப்படின்றது இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறதன் காரணமாக இப்படியான ஒரு தீர்ப்பு அவங்களுக்கு சாதகமாக உருவாகக்கூடிய சூழலை அவர்கள் உருவாக்கி கொண்டார்கள். இது வந்து நீதித்துறையினுடைய ஒரு மிகப்பெரிய பின்னடைவாகத்தான் நான் பார்க்கிறேன்.
உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 4 உயர்சாதி ஆண்களால் தலித் பெண் ஒருவர் பாலியல் கொடுமைக்கு ஆளாகி உயிரிழந்துள்ளார். தலித்து தலித் அல்லாத உயர்சாதி அப்படியெல்லாம் பார்க்காமல் பெண் ஒருவர் பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் அப்படி பார்க்கறதான் சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை முன்வைக்கப்படுகிறது, உங்க கருத்து என்ன?
அந்த கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அப்படி அந்த கருத்தை முன்வைப்பவர்கள் நிர்பயா என்ற பெண் டெல்லி மாநகரிலே பாதிக்கப்பட்ட போது இந்தியாவையே உலுக்கி எடுத்தார்கள். அதே சமயம் ஒரு கிராமப்புறத்திலே ஒரு தலித் பெண் வந்து அதைவிட கொடூரமாக பாதிக்கப்பட்டு 15 உயிருக்கு போராடி கொண்டிருந்த நிலையிலும் அதை பற்றி இந்த சமூகத்தில் எந்த அதிர்வுகளும் உண்டாகவில்லை, எந்த ஊடகங்கள் எந்த தாக்கமும் ஏற்படுத்தாமல் மௌனம் காக்கிறார்கள். ஒரு தலித் தலைவர் தான் போலீஸ் கஸ்டடியின் மீறி அந்த பெண்ணை ஹாஸ்பிட்டல்ல போய் சந்திச்சு இந்த விஷயத்த வந்து வெளிக்கொண்டு வந்தார். அது மட்டும் அவர் கொண்டு வராட்டி இந்த விஷயம் இப்பயும் பேசப்பட்டிருக்காரு. அதனால எந்த ஒரு விஷயத்தையும் வந்து சாதி சார்ந்து அதை பிரபலப்படுத்துவதோ அல்லது வந்து அமுக்கி வைப்பதோ அது மாதிரியான ஒரு ஊடக அணுகுமுறை தொடர்ச்சியாக இந்தியாவில் நிலவி கொண்டிருக்கிறது என்பது ஒரு வருத்தமான ஒரு விஷயம்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதெல்லாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் தமிழ்நாட்டின் மூத்த எழுத்தாளர் பத்திரிகையாளர் சாவித்ரி கண்ணன் அவர்கள். வேளாண் மசோதா, புதிய கல்விக் கொள்கை, நேற்று சேலம் எட்டு வழிசாலை அப்படின்னு மத்திய அரசு என்ன கொண்டு வந்தாலுமே தமிழ்நாட்டில் எதிர்ப்பு தான்ங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்குது. நீங்க எப்படி பாக்குறீங்க, ஏன் தமிழ்நாட்டுல மட்டும் இவ்வளவு கடுமையான எதிர்ப்பு நிலவுகிறது?
இல்ல, அதாவது இத எது கொண்டு வந்தாலும் எதிர்க்கப்படுவதை நான் வந்து ஆதரிக்க மாட்டேன். ஆனா அவங்க கொண்டு வர எல்லாமே எதிர்க்கக்கூடியதாக மக்கள் விரோத சட்டங்களாக திட்டங்களாக இருக்கிறது தான் ரொம்ப வேதனையா இருக்கு. நான் வந்து அப்படி வந்து பிளைண்டா வந்து எல்லா விஷயத்தையும் எதிர்க்கிறவங்க கிடையாது. இப்ப இந்தி வந்து அவங்க வந்து நிறைய தமிழ்நாட்டில் எல்லா இடங்கள்லையும் அவங்க ஹிந்தி கற்றுக்கக்கூடிய தனிப்பட்ட பாடசாலைகளை இலவச பாடசாலைகளை உருவாக்கட்டும், நிறைய ஜனங்க போய் அதை வந்து ஹிந்தி கற்றுக்கிறதுல யாருக்கும் வந்து ஆட்சேபம் இருக்காது. பள்ளிக்கூடத்துலையும் நான் திணிப்பேன் அப்படின்னு சொல்லும்போது தான் பிரச்சனை வருது. அது மாதிரி நீங்கள் வந்து நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் அந்த எட்டு வழிச்சாலைன்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இயற்கையினுடைய பேரழிவு. அவர்கள் வந்து தமிழ்நாட்டை வந்து இராணுவ தளவாடங்களை உற்பத்தி செய்யக்கூடிய கேந்திரமாக மாற்றுவதற்காக அந்த எட்டு வழிச்சாலையை போடுகிறார்கள். மலைகளை தரமட்டமாக்குகிறார்கள், அதை நம்மால் ஏற்க முடியாது. அது மாதிரி இயற்கையை அழிக்கக்கூடிய பல திட்டங்களை மத்திய அரசு தொடர்ந்து மக்கள் நலனுக்கு எதிரான பல திட்டங்களை தொடர்ந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இன்றைய அரசுகள் வந்து மக்களுக்கு சேவை செய்வதை விடவும் கார்ப்பரேட்டுகளுக்கு சேவை செய்வதையே தங்களுடைய தலையாய கடமையாக கருதி அவர்கள் களத்தில் இறங்குவதுதான் பிரச்சனைக்கு காரணமே. நீங்க இந்தியா வந்து சுதந்திரம் பெற்ற முதல் 20 ஆண்டுகள் இந்த நாட்டில் நடந்த ஆட்சியையும் அதற்கு பிற்பாடு நடந்த ஆட்சிகளையும் நீங்க கவனிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா காலப்போக்கில் வந்து மக்கள் நலனுக்கான ஆட்சி என்பது வந்து மறைந்து பெருமுதலாளிகளுக்கும் கார்ப்பரேட்டுகளுக்கும் ஆதரவான சட்டத்திட்டங்களை போட்டு அதற்கேற்ப மக்களை வந்து கசக்கி புரிந்து மக்களை நிர்வகிக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு போக்கு வந்து வளர்ந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் நான் வந்து மீண்டும் மீண்டும் சொல்றேன், காந்திய பொருளாதாரம், காந்திய சிந்தனைகள் வந்து ஆழமாக வேரூன்றி அதை உள்வாங்கினால் ஒழிய இந்தியாவை காப்பாற்ற முடியாது.
சாவித்ரி கண்ணன், உங்க பேரு வந்து சாவித்ரி கண்ணனா அல்லது சுஜாதா மாதிரி நீங்களும் வந்து சாவித்ரிங்கிற பெயரை வந்து சேர்த்துக்கிட்டீங்களா சொல்லுங்க?
இல்ல, சாவித்ரி என்பது என்னுடைய தாயார் பெயர், அதனால என்னுடைய பேருக்கு முன்னாடி அம்மாவின் நினைவாக சேர்த்துக்கொண்டேன்.
பொதுவா அப்பா பேரை தானே சேர்த்துக்குவாங்க இல்லையா?
பொதுவா அப்பா பேரை தான் சேர்த்துக்குவாங்க, அது எல்லாருக்குமே இயல்பான ஒரு விஷயம். ஆனா என்னுடைய வளர்ச்சியிலையும் ஆக்கத்திலையும் என்னுடைய தாயினுடைய அர்ப்பணிப்பை தியாகத்தை கருதி நான் இவ்வாறு சேர்த்திருக்கிறேன்.
மிக்க நன்றி சாவித்ரி கண்ணன் அவர்களே, இவ்வளவு நேரம் வந்து எங்களுக்காக ஒதுக்கி ரொம்ப மனம் திறந்து உரையாடினீர்கள். மிக்க நன்றி உங்களுக்கு.
மிக்க நன்றி, மிக்க நன்றி உங்களுக்கும். இதை கேட்ட அனைத்து நேயர்களுக்கும் நன்றி, வணக்கம்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.